பகவானின் பக்தி தொழிலில் பூர்ண கிருஷ்ண உணர்வில் ஒருவன் ஈடுபட்டிருந்தால் அவன் வேத ஞானம் முழுவதையும் புரிந்து கொண்டவனாக அறியப்பட வேண்டும். ஒருவன் கிருஷ்ணரின் பக்தி தொழிலில் ஈடுபட்டிருந்தால் பரமபூர்ண உண்மையை புரிந்து கொள்வதற்கான வேறு எந்த ஆன்மீக வழிமுறையும் அவனுக்கு தேவையில்லை என்று வைஷ்ணவ பரம்பரையில் கூறப்பட்டிருந்தது. அவன் ஏற்கனவே பக்குவ நிலைக்கு வந்துவிட்டான், ஏனெனில் அவன் பகவானின் பக்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளான். அறிவின் ஆரம்ப வழிமுறைகள் அனைத்தையும் அவன் கடந்து விட்டான். ஆனால் யாரேனும் பல்லாயிரக்கணக்கான பிரயோகங்களில் கற்பனை செய்த பின்னும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள், நாம் அவரிடம் சரணடைய வேண்டும் எனும் கருத்தினை புரிந்து கொள்ளார்கள், பற்பல வருடங்களாக பிறவிகளாக அவன் செய்த கற்பனை விசாரங்கள் அனைத்தும் உபயோகமற்ற கால உதயமே.
So in this chapter, which is titled Purushottam Yoga, the Supreme Lord indicates that he is supreme.
Purushottam Yogam endru thalaippadapatta indha adhyayathil mulavadar kadavalana Krishna thane bhagavan endre unarthukkirar.
So Purushottama means literally the supreme person.
Purushottama endral unnathamanavar endru porulam.
One meaning of this, of course, is that there are many Purushas, that is, Jivas and others, and the Lord is superior to them. The other meaning is that the Purusha refers to the Purusha avatars, that is, Mahavishnu, Gavadaksha Vishnu, Chiradaksha Vishnu.
இந்த புருஷோத்தமன் என்பது புருஷ அவதாரங்களை மகாவிஷ்ணு
புருஷோத்தம் மீன்ஸ் தட் கிருஷ்ணா இஸ் சுப்பீரியர் டு தி புருஷ அவதாரஸ்.
புருஷோத்தமன் என்றால் கிருஷ்ணர் இந்த புருஷ அவதாரங்களை விட மேன்மையானவர் என்பதை பொருளாகும்.
In the previous verses, Krishna has talked about the jivas.
இதற்கு முன்னாள் பதங்களில் கிருஷ்ணர் ஜீவாத்மர்களை பற்றி பேசுகின்றார்.
So jivas are defined as hamsas, are parts of the Lord.
இந்த ஜீவாத்மர்கள் பகவானது பகுதிகளாக விளக்கப்பட்டுள்ளது.
However, the word part may not be a little proper in one sense.
இந்த பகுதி என்னும் வார்த்தை ஒரு விதத்தில் சரியானதாக இல்லாமல் இருக்கலாம்.
Because usually we think of a part, we will take a stone and take a chisel and take a part of it off. We'll think in that way. But you cannot cut the Lord up. Nor can you cut the jiva. So it's not part in that sense. The expansions of the Lord, the avatars, are also called amsa. Amsa avatars or sva amsas. And again, we cannot cut up the Lord to make the avatars. So part cannot mean the same thing as we think of normally.
ஆகையால் நாம் சாதாரணமாக நினைப்பது போன்று பகுதி என்று கூறுவதை நாம் அர்த்தம் சொல்ல முடியாது.
So one example is given, it is like a particle of sunlight in comparison to the sun, or the sun ray in comparison to the sun. They're different, but they're related to each other.
இதற்கு ஒரு உதாரணம் நாம் கூறலாம். சூரியனுக்கு வரும் ஒரு ஒளி ஒளிப்பது அல்லது ஒரு துகள், இது சூரியனுக்கு சமமாக முடியாது.
So therefore, the part, when the jiva is called an amsa or a part, it means he is subordinate to the Lord.
ஆகவே ஜீவாத்மானது பகவான் பகுதி என்று கூறும்போது அது அவருக்கு தாழ்ந்த நிலையில் ஒரு அங்கமாகும்.
It means he is dependent upon the Supreme Lord.
அதாவது இந்த ஜீவாத்மா பகவானை சார்ந்துள்ளது.
At the same time, there is a great similarity, like the sunlight and the sun.
அதே சமயத்தில் ஒரு ஒற்றுமையும் உண்டு, சூரியனுக்கும் சூரிய ஒளிக்கும் உள்ளதை போன்று.
So we don't call property an amsa of the Lord in the same sense. Usually we don't call it that.
நாம் சாதாரணமாக பிரகிருதியை பகவானுக்கு ஒரு அம்சம் என்று இதே முறையில் கூறுவதில்லை.
Because it does not have the same similarity like the sun and the sunlight.
ஏனெனில் இதற்கு சூரியனுக்கும் சூரிய ஒளிக்கும் உள்ளது போன்ற ஒரு ஒற்றுமை இல்லை.
So Therefore, Amsa means the jiva is dependent on the Lord and at the same time shares some of his qualities.
ஆகவே நாம் ஜீவாத்மா பகவான் அம்சம் என்ற பொழுது அது பகவானை சார்ந்துள்ளது, மேலும் சில விதமான குணாதிசயங்களை ஒத்து உள்ளது.
So the example of light is often given because light has a very special property.
சாதாரணமாக இந்த ஒளி ஒரு உதாரணமாக கூறப்படுகிறது, ஏனெனில் அதற்கு விசேஷமான லட்சணங்கள் உள்ளது.
So what does light do? It reveals things.
ஒளி என்ன செய்கின்றது? வெளிச்சத்தை காட்டி பொருட்களை தெரியப்படுத்துகிறது.
So, a conscious entity also reveals things.
ஆகவே பிரக்ஞையுள்ள ஒரு ஆத்மாவும் பொருட்களை விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன.
His knowledge or his consciousness reveals things.
அதனுடைய புத்தி அறிவு அந்த பிரக்ஞையானது அனைத்து விசேஷங்களையும் வெளிப்படுத்துகின்றது.
The light also not only reveals other things, it also reveals its own form. The flame, you can see the form of the flame, so it reveals its own form.
ஒளியானது மற்ற பொருள்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதோடு மட்டுமல்ல தன்னுடைய ரூபத்தையும் வெளிப்படுத்துகின்றது.
And it does not require another light to have that form revealed.
அந்த ஒளியின் ரூபத்தை வெளிப்படுத்துவதற்கு இன்னொரு வெளிச்சம் விளக்கு தேவையில்லை.
A pot, on the other hand, can't reveal itself, it needs light to reveal.
ஆனால் அந்த பகுதியானது தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்ள முடியாது, இந்த ஒளியின் மூலமாகவே அது வெளிப்படுத்தப்படுகிறது.
So a conscious entity, the Lord and the Jiva are often compared to a light, like the sun.
ஆகவே இந்த பிரக்ஞையுள்ள ஜீவனும் பகவானும் ஒளிப்போவர்கள், சூரியனை போன்று.
That is because they are conscious.
ஏனெனில் அவர்கள் பிரக்ஞையுள்ளவர்கள்.
They reveal objects and they reveal their own self.
இவை மற்ற பொருள்களை வெளிப்படுத்துகின்றன, தங்களை தானே வெளிப்படுத்திக் கொள்கின்றன.
There is a little difference, however, between a light and the jiva.
எப்படி இருப்பினும் இந்த ஒளிக்கும் ஜீவனுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு.
The light can reveal its form, but it cannot be aware of itself.
இந்த ஒளியானது தனது ரூபத்தை வெளிப்படுத்த முடியும், ஆனால் அதனை பற்றி அதுவே தெரிந்து கொள்ள முடியாது.
But the jiva can be aware of so many things, it's also aware of itself.
ஜீவனானது மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் தன்னை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு.
So the flame or light does not have the power of revealing itself in that sense. It may reveal forms or whatever, but it can never really know anything.
ஆகினால் இந்த ஒளியானது மற்ற பொருட்களை வெளிப்படுத்தினாலும் தன்னை தானே வெளிப்படுத்திக் கொள்வது உணர்வது என்பது இயலாத காரியம்.
So it is the jiva who can know himself and can know other things.
ஆகவே ஜீவாத்மா தன்னை பற்றி மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றியும் அறிந்து கொள்ள முடியும்.
So this is the special power of conscious entity.
இதுவே ஒரு பெண்ணுள்ள ஆத்மாவின் விசேஷ தன்மையாகும்.
So, like the jiva, the Lord is also a conscious entity.
ஜீவனை போன்று பகவானும் உணர்வுள்ள பிரக்ஞையுடைய ஒரு நபர்.
But we know that the sunlight cannot exist without the sun.
ஆனால் நாம் இந்த சூரிய ஒளியானது சூரியன் இல்லாமல் இருக்க முடியாது என்பதை அறிவோம்.
So therefore, the consciousness of the jiva depends upon the Supreme Lord.
ஆகவே இந்த ஜீவனின் உணர்வு தன்மை என்பது பகவானை சார்ந்துள்ளது.
So in this sense, he is Amsa.
ஆகவே இது அம்சம் என்று கூறப்படுகின்றது.
But the Amsa is eternal.
ஆனால் இந்த அம்சமானது நித்தியமான தன்மையை உடையது.
So there's never time when he was part of the Lord and then he got separated.
ஆகையினால் அவர் ஏதோ ஒரு காலத்தில் பகவானின் ஒரு பகுதியாக இருந்து பிரிந்தது என்று நாம் கூற முடியாது.
So there are two types of these Amsas, jivas.
இந்த ஜீவன்களின் அம்சங்களில் இரண்டு வகைகள் உண்டு.
சம் ஆர் கண்டிஷன், தே ஆர் இன் தி மெட்டீரியல் வேர்ல்ட்.
சில ஆத்மாக்கள் கட்டுப்பட்டுள்ளன, இந்த லௌகிக உலகத்தில் உள்ளன.
தே ஹேவ் எ கவரிங் ஆஃப் இக்னோரன்ஸ் ஆன் தம்.
இவை அறியாமை என்பதனால் மூடப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது.
சம் ஹேவ் நோ கவரிங் ஆஃப் இக்னோரன்ஸ், தே ஆர் இன் தி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்.
சில ஆத்மாக்களோ ஆன்மீக உலகத்தில் உள்ளன, இவர்களுக்கு அறியாமை என்பது கிடையாது.
Of course, those in the material world can take off the covering and go to the spiritual world.
இந்த லௌகிக உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் இந்த அறியாமையை நீக்கி ஆன்மீக உலகத்திற்கு செல்ல வாய்ப்பு உண்டு.
So the Lord is different. The Lord is never covered up.
ஆனால் பகவானோ வேறுபட்டவர் வித்தியாசமானவர் அவர் எப்பொழுதும் அறியாமையினால் கவரப்படுவதில்லை.
So though there is some similarity, we also have to distinguish the jiva from the Supreme Lord.
ஆகவே ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் சில ஒற்றுமைகள் இருப்பினால்
And so that is the purpose here in this chapter, to distinguish the Supreme Lord from the jiva.
ஆகவே இந்த அத்தியாயத்தின் முழு குறிக்கோளும் ஜீவனையும் பகவானையும் வேறுபடுத்தி பார்ப்பதே ஆகும்.
So the jiva is often called purusha, because he's person, he can have consciousness, etc. But there's a supreme person, that is the Supreme Lord.
ஆகவே ஜீவனானது ஒரு புருஷனாக பொருள்பட்டாலும், ஏனெனில் அது ஒரு தனிப்பட்ட நபர், தனக்கு பிரஜை என்பது உண்டு, இருந்தாலும் பகவானிலிருந்து வேறுபட்டது ஆகும்.
So this verse says one should be unbewildered and one should know this Supreme Lord.
ஆயினால் இந்த பதத்திலிருந்து ஒருவர் புத்தி பெதலிக்காமல் பகவானை பற்றி அறிய வேண்டும் என்பதே ஆகும்.
Knowing the Lord, one becomes sarvavid, one becomes the knower of everything.
பகவானை அறியும் பொழுது ஒருவர் அனைத்தையும் அறிந்தவர், சர்வவித் ஆக மாற முடியும்.
So this actually is say a very famous verse in the Upanishads.
இது உபநிடதங்களில் புகழ்பெற்ற ஒரு பதமாகும்.
Knowing the Lord, everything becomes known.
பகவானை அறிவதன் மூலமாக நாம் அனைத்தையும் அறிய முடியும் என்பது.
So that is not so if we know a jiva or we know a piece of matter or anything. We don't have all knowledge.
இது ஒரு ஜீவனை பற்றி நாம் அல்லதோ ஒரு பொருளை பற்றி நாம் அறிவதன் மூலமாக அனைத்தும் அறிய முடியும் என்பதற்கு அறிய முடியல.
So how is it when we know the Supreme Lord, we know everything?
பகவானை அறிவதன் மூலமாக நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இப்படி ஆகின்றோம்.
Why? Because everything is in the Lord.
ஏனெனில் அனைத்தும் பகவானுள் அடங்கியுள்ளது.
Everything material, everything spiritual is in the Lord and comes from the Lord and enters into the Lord.
லௌகிகமானவை ஆன்மீகமானவை அனைத்தும் பகவானிலிருந்தே வருகின்றன, மறுபடியும் பகவானிலேயே மறைகின்றன.
So therefore, if one knows the Lord, one knows everything.
ஆகவே பகவானை அறிவதன் மூலமாக ஒருவர் அனைத்தையும் அறிந்தவராகின்றார்.
So, knowledge also is not enough.
ஆனால் அறிவு மட்டும்
So therefore it says sabbajatimam, that person who knows me and knows everything worships me.
Aha sabbajatimam endru kurappattullathu, anaithayum ennai arindhavar anaithayum ariyavallamal ennai valangum seigindrar endru kurappadugirathu.
So of course we cannot worship the Lord unless we know something about him.
Anal bhavanai patri ondrum ariyamal nam avarai valanga mudiyadhu.
So knowledge is very necessary.
ஆகவே இந்த புத்தியானது மிகவும் மிகவும் அவசியம்.
That means the jiva with his consciousness must understand there's another person there called the Supreme Lord.
ஆகவே இந்த பிரஜ்ஞையுள்ள ஜீவனானது அதே போன்ற ஒரு பகவான் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர வேண்டும்.
Then he should worship and serve the Supreme Lord.
இந்த பகவானை வழிபட்டு அவருக்கு சேவையும் செய்ய வேண்டும்.
And here it says sarva bhavena, in all respects, in all conditions, or with all types of bhava, all types of love.
Sarva bhavena, ella vidamana anbudanum sevai seiva.
So in other words, here Krishna is directing the jiva to know about the Lord and to worship the Lord.
Veridamaga kooruvomeyanal indru Krishna jeevaatmanadu bhavanai patri arivendum avarai velipada vendum endru valiyurthukindrar.
So both of these are aspects of bhakti.
இவை இரண்டு, இந்த இரண்டு அங்கங்களுமே பக்தி ஆகும்.
In order to perform bhakti, we have to have some knowledge.
பக்தியை நாம் கடைபிடிக்க சிறிது புத்தியும் வேண்டும்.
If we don't know about the Supreme Lord, we may worship devatas.
முழுமுதல் கடவுளை பற்றி நாம் அறியவில்லை என்றால் தேவதைகளை வணங்குவதில் நாம் முயற்சிக்கலாம்.
Or we may worship nobody.
நாம் யாரை வணங்காமலும் இருக்கலாம்.
Or we may say, oh yes, I will worship the Supreme Lord, but we think that somebody else is the Supreme Lord. We may think a human being is the Supreme Lord. We may think a tree is the Supreme Lord. We may think a rock is the Supreme Lord. So we have to have some knowledge to understand who is supreme.
ஆகவே யார் முழுமுதற் கடவுள் என்பதை அறிவதற்கு சிறிது ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது.
So we cannot get that knowledge from our own observations, nor can we get it from material books.
ஆகினால் இந்த ஞானத்தை நாம் லௌகிக புத்தகங்களில் இருந்தோ அல்லது நமது கவனத்தின் மூலமாகவோ கற்றுக்கொள்ள முடியாது.
So we have to rely on shabda, authoritative sources of knowledge.
ஆகவே நாம் சப்தத்தின் மீது சார்ந்து இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட மூலங்களிலிருந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும்.
So the authoritative sources of knowledge are defined in the Vedas itself, that is Vedas, Puranas, Itihas, etc. These are authoritative knowledge.
ஆக இந்த அங்கீகரிக்கப்பட்ட ஞானம் என்பது வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உள்ளன.
So if we can understand these works, then we get the knowledge.
ஆகையால் இந்த வேலைப்பாடுகளை நாம் உணர்வோமேயானால் நமக்கு தேவையான ஞானம் கிடைக்கின்றது.
Unfortunately, these scriptures are also sometimes very difficult to understand.
துரதிருஷ்டவசமாக இந்த சாஸ்திரங்களும் சில சமயத்தில் புரிந்து கொள்ள கடினமானவையாக
Vedanta Sutras to explain the Upanishads because they're difficult to understand. He wrote the Mahabharata, which we have the Bhagavad Gita, because Vedas were also difficult for the common people.
Mahabharatam, Bhagavad Gita ayirulla Mahabharatam, Vedangale nam purindhu kolvathu kadinam endradhaan.
He wrote the Puranas to explain the Vedas.
வேதங்களை விளக்குவதற்காக புராணங்களை எழுதினார்.
So if we could get the meaning out of all of this by studying the scriptures, then we get knowledge.
ஆகவே இந்த சாஸ்திரங்களை இந்த புராணங்களை படிப்பதன் மூலமாக நாம் ஞானத்தை பெறுவோமேயானால் வேதங்களை புரிந்து கொள்ள
முடியும். Now to make the system easier, we also have great acharyas who have intelligently come to the conclusion of Shastra. So even if we cannot understand all the intricacies, we get the final conclusion. So the conclusion is just what is mentioned here. There is matter and there is spirit.
And the முடிவு என்னவெனில் இங்கு கூறப்பட்டுள்ளது லௌகீகம் பொருள் என்பது உண்டு ஆன்மீகம் ஆத்மா என்பது உண்டு.
And they are very different.
இவை இரண்டும் வித்தியாசப்பட்டது.
And then when we get the spirit, we have great number of jivas and we have one supreme lord.
இந்த ஆன்மீகத்துக்கு உதவியானால் பல்வேறு ஆத்மாக்கள் உண்டு, ஒரே ஒரு முழுமுதற் கடவுள் மட்டுமே.
So the spiritual entity is not one, but there's many, but there is one supreme lord.
இந்த ஆன்மீக சக்தி பல உண்டு, ஆனால் முழுமுதற் கடவுள் ஒருவரே ஆகும்.
So we have Prakriti, we have Jivas, and we have Supreme Lord.
ஆகவே பிரகிருதி, ஜீவாக்கள் மற்றும் முழுமுதற் கடவுள் ஆகிய மூன்று.
So that is the knowledge.
இதுவே ஞானமாகும்.
If we have that knowledge, then we can begin the worship.
இந்த ஞானம் நமக்கு இருக்கு, நாம் வழிபாட்டை தொடங்க முடியும்.
Of course, we should also understand who is that Supreme Lord.
அதே சமயத்தில் இந்த முழுமுதற் கடவுள் யார் என்பதையும் நாம் அறிய வேண்டும்.
What is his form? What are his qualities? What are his activities?
அவரது ரூபம் எது? அவரது லட்சணங்கள் என்ன? அவரது செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும்.
That we can also get from the scriptures.
இவற்றை நாம் சாஸ்திரங்களிலிருந்து பெற முடியும்.
So once we have that preliminary knowledge, then we worship the Supreme Lord.
இந்த ஆரம்பகட்ட ஞானத்தை நாம் பெறுவோமேயானால் நாம் பகவானை வழிபட தோன்றுகின்றோம்.
How do we worship? With Bhava, with love.
எவ்வாறு நாம் வழிபடுகின்றோம்? பாவத்துடன், அன்பினுடன்.
So it's not we worship because we want something from the Lord.
ஆகவே நாம் வழிபடுவது பகவானிடமிருந்து எதையோ எதிர்பார்த்து வழிபடுவதில்லை.
The worship is not because we want to get money or we want to get house or whatever.
நமக்கு பணம் வேண்டும் என்பதாலோ வீடு வேண்டும் என்பதனாலோ வழிபடுவது இல்லை.
So the reason is simply Bhava.
காரணம் என்னவெனில்
பாவம். So this indicates not only worship the Lord, but we worship with pure bhakti.
வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் தூய பக்தியுடன் வழிபட வேண்டும்.
So what is the goal of that? What happens? What is the result? In one sense, no result, because we eternally worship the Lord. But the result also is that we destroy ignorance. We destroy material bondage. So I mentioned there are two types of jivas. Some are bound up in the material, others are not bound up. So one of the results of worshipping the Lord with pure bhakti is that we get rid of this bondage. So the result therefore is no more birth, no more death, no old age, no disease, etc. We are free from material bodies. So then what happens? So with no body, no senses, nothing. So it is described, yes, we are free from material bodies, but the jiva is eternally conscious, knower, doer, etc., enjoyer. So once he is free from bondage, then what does he do? He worships the Lord. What does he know? He knows the Lord. So in this way, he eternally has a relationship with the Supreme Lord. And the result of that is bliss. So these are results that are noted in the scripture concerning the jiva who practices bhakti. But these are not the goal of the devotee. The goal of the devotee is simply to worship with love. And when he does that, then he gets the highest bliss. And all the other results also follow. So, the philosophy is not difficult. And in these few verses here, everything is summarized by Krishna. So therefore, in the next verse, Krishna says, this is the secret of all Shastras. This is the essence of all Shastras. If you understand this, you've understood everything. And all actions are perfect. So you have this knowledge, you have perfect knowledge. If you do the action, worship the Lord, there's a perfect action. So that means we don't have to do anything else. So this actually is the essence of all scriptures. So therefore it says Guhyatamam Shastram. This is the most secret shastra, the most secret instruction, the most secret scripture. At the same time, it's not difficult to understand. So that is why the Bhagavad Gita is very useful. It presents us with the conclusions of all the Vedic literature. And we do not have to struggle and use our intellect too much we can very easily understand.
நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம புத்தியை போட்டு போட்டு புரிய வேண்டியதில்லை, அனைத்தையும் நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும்.
மகாராஜ், you said that some people like worship the rocks and all. Mm. But we are also worship the Govardhana, and sometimes we can worship Prabhupada.
If it is in scripture, we worship.
Kelvi,
can't worship any rock.
நீங்கள் சில சர்க்கரை வழிபடுகின்றனர் என்று கூறுகின்ற பக்தர்களும் கோவர்தன மலையை வழிபடுகின்றனர் என்பதாகவும் கேள்வி. சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள பொழுது சர்க்கரையும் வாங்கலாம் என்பதுதான்.
Same. Name is not different from the Lord.
பக்தர்களுக்கு கேள்வி என்னவெனில், நீங்கள் சொல்லியிருந்த சாஸ்திரங்களின் சாராம்சம் நாராயணன் என்று கூறப்பட்டுள்ளது, ஆனால் சைதன்ய சரித்தாந்தோ சாஸ்திரங்களின் சாராம்சம் ஹரேகிருஷ்ண மகாமந்திரம் என்று கூறப்பட்டுள்ளது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இரண்டும் ஒன்று, ஏனெனில் பகவானது நாமமும் பகவானும் வேறுபட்டதல்ல என்பதற்கு பதிலாக.
Because they're amsam. They're not complete. They're not the whole. So it means obviously the particles are not the same as the sun. So therefore, liability could get covered by avidya. Yeah. Because jivas are individuals. Each is separate, individual, different consciousness. So there's great variety there.
ஜீவாத்மாக்கள் பகவானது அம்சம் என்று கூறும்போது அதை ஏன் நிலைத்தவை இருக்கின்றன? சில ஜீவாத்மாக்கள் ஏன் நிலைத்தவை லவ்யத்தில் ஈடுபடுகின்றது என்பதை கேள்வியாகும். அதற்கு குருநாதர் அவர்கள் கூறியது, ஜீவாத்மாக்கள் வெறும் அம்சமே பகவானது கூறி, ஆனால் அவர்கள் பல்வேறு விதமான எண்ணங்கள் உருவாகும், ஆசைகள் ஏற்படுவதுதான், அதை இல்லாத ஒரு நிலையை அடைகின்றன. தனிப்பட்ட ஒரு தன்மையை பெற்றிருப்பதால்